சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமணத்திற்கு முன்பே ஆண்களுக்கு ஆண்மை பரிசோதனை, ஆண்மை குறைபாடு இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான பொட்டன்சி டெஸ்ட் என்கிற ஆண்மை குறைபாடு பரிசோதனையும், பெண்களுக்கு உடலுறவில் ஈடுபட முடியுமா முடியாதா என்பதற்கான பரிசோதனையும் செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தின் இந்த யோசனையை பத்தி ஒரு பாலியல் நிபுணரா நீங்க எப்படி பாக்குறீங்க?
நீதிமன்றமுடைய நோக்கம் சரியானதுதான், அது பாராட்டக்கூடியது. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியமன்றதுதான் நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய. ஏன்னா இப்ப கட்டாயப்படுத்தினா அதனால என்ன லாபம்? ஒரு சர்டிபிகேட் வாங்க சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வந்து உலகத்துல எந்த டாக்டர் கூட ஒரு ஆணுக்கு செக்ஸ்ல திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செக்ஸ்ல ஈடுபடக்கூடிய திறமை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலதான் நோக்கம் நல்லதுதான். ஏன்னா நாளைக்கு பிரச்சனை இருந்து இதனால ஒரு குடும்ப கல்யாணத்துல ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பாதிப்பு ஏற்பட்டா அது கோர்ட் வரைக்கும் போகாம முதல்ல முடிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க நோக்கம் கரெக்ட் தான், ஆனா இது ஒரு பிராக்டிக்கலா சாத்தியம் கிடையாது.
இன்றைய நிலையில மருத்துவ ரீதியா ஒரு ஆணுடைய ஆண்மை குறைபாடு அல்லது அவர் வந்து திருமணத்திற்கு பிறகு உடலுறவுல ஈடுபட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் என்ன மாதிரியானவை இருக்கு?
முதல்ல நான் இந்த ஆண்மைன்றதே நான் கொஞ்சம் க்வெஸ்சன் பண்றேன். ஏன்னா எது வச்சு ஒரு ஆண் ஆணு பெண்ண பெண்ணுன்னு சொல்றோம்? மருத்துவ ரீதியா 16 அறிகுறி இருக்கு, 11 ஒரு அறிகுறி ஆணுக்கு ஆண்மை இருக்கா இல்லையானது, பெண்ணுக்கு பெண்மை இருக்கான்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு இது இல்லைன்னா அதனை வச்சு ஆணு கிடையாது பெண்ணு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப பொதுவா ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தா ஒரு மருத்துவமனையில என்னமா டெஸ்ட் பண்றாங்கன்னா மூணு பாக்குறாங்க. ஒன்னு வந்து உடல் ரீதியான பரீட்சை, ரெண்டாவது வந்து பினேல் டாப்பரண்ட், அதாவது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பயன்படுத்தி ஒரு ஆணுடைய ஜனன உறுப்புல சத்த ஓட்டத்துக்கு ஏதாவது இறந்தல் ஏற்பட்டிருக்கா தலைமுதல் ஏற்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. மூணாவது வந்து கடைசியா இந்த விந்து டெஸ்ட்னு சொல்றது வந்து இதுல இது மூணு மட்டும் பத்தாது. ஏன் சொல்றேன்னா ஒரு லேபு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் போய் விந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஆணுக்கு சொல்றப்போ ஆணுக்கு அது புது இடமா இருக்கலாம், ஒரு தேவைப்பட்டாலும் மன ரீதியான தூண்டல் கிடைக்காம போகலாம். ஆகினால நிஜமான மற்றபடி ஆண்மை எல்லாம் இருந்தாலும் அந்த சூழல் சார்ந்து ஆணுக்கு விருப்பத்தன்மை சரியா வராம இருக்கலாம், அதை வச்சு அவன் ஆண்மையா ஆணே ஆண்மகனே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இந்த பீனேல் லாப்ரன் சொல்றோம் இல்லையா, அது வந்து சாதாரணமா பண்ணா அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கிடையாது. அது ஆண் ஜனன உறுப்புல ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ரசாயன கெமிக்கல், இப்ப இந்தியால இப்ப தட்டவரை மட்டும்தான் யூஸ் பண்றோம், அது மட்டும்தான் கிடைக்குது. அந்த மாதிரி ரசாயனம் ஆண் உறுப்புல இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணணும். ஆனா இந்த இன்ஜெக்ஷன் போட சில சிக்கல் இருக்கு. தேவைப்பட்ட அளவுக்கு மேல நம்ம கொடுத்தோம்னா பிரயாபிதம் என்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும், அதாவது விருப்பத்தன்மை ஏற்பட்டு அது 4 மணி நேரம் ஆனாலும் விருப்பத்தன்மை குறையாம இருக்கலாம். அப்போ ஒரு எமர்ஜென்சியா உடனே ஆபரேஷன் பண்ண நிலைமை வரலாம். ஆகையினால அந்த ஆணுக்கு அந்த இன்ஜெக்ஷனால பர்மனன்ட் டேமேஜ் ஆனாலும் ஆகலாம். ரெண்டாவது வந்து தேவைப்பட்ட அளவுக்கு இன்ஜெக்ஷன் போடல பயந்துட்டு டாக்டர் அப்படின்னா அதோட ரிசல்ட் சரியா இல்லாம போகலாம், அதை வச்சு சொல்ல முடியாது. உடம்பு இதை என்ன செக் பண்ண முடியும்? ஓகே, உறுப்பு சரியா இருக்கா இல்லையா, இல்ல அதுல ஏதாவது ஒரு பிறப்பு கோளாறு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை வச்சு அவன் ஆண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சரிப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கலாம். உதாரணம் சொல்றேன், ஆங்கிலத்துல ஃபைமோசிஸ் சொல்லுவாங்க. ஆண் ஜன உறுப்புல அந்த மனப்பகுதியை தோல் மூடி இருக்கும், அந்த கண்டிஷன் பின்பற்ற எடுக்க முடியாம இருந்தா அதுக்கு பேர் ஃபைமோசிஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சுண்ணத்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிட்டா சரியா போகும், டெஃபினட்டா அந்த ஆண் மேல ஈடுபட முடியும். ஆகினா அந்த கண்டிஷன் வச்சுட்டு அவனுக்கு ஆண்மை இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா இந்த நீதிமன்றமுடைய இது நோக்கம் நல்லது எதுக்கு சொல்றேன்னா வந்து கல்யாண திருமணத்துக்கு முந்தி அவங்களா ஆசைப்பட்டு அதாவது வாலண்டரியா பரீட்சை பண்ணிட்டாங்கன்னா இந்த சின்ன சின்ன கரெக்ட் பண்ணக்கூடிய சரிப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருந்தா அதை சரிப்படுத்திட்டு அதை கல்யாணத்துல எந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம்.
இதே மாதிரி பெண்களுக்கு உடலுறவுல நாட்டம் இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் உடலுறவில் ஈடுபட முடியாமல் போகும் தன்மையை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனையையும் இந்த உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கூறியிருக்கிறார். அது போன்ற பரிசோதனைகள், என்ன விதமான பரிசோதனைகள் மருத்துவ ரீதியில் சாத்தியமானவை?
ரொம்ப கஷ்டம். இந்த ஏன் காரணம் சொல்றேன்னா பெண்ணுடைய ஜனன உறுப்புல பரீட்சை பண்ணணும் ஒரு டாக்டர் வந்து பொதுவாக மருத்துவ உலகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு ஜனன உறுப்புல ஒரு விரலோ கைய வச்சு பரீட்சை பண்றது வந்து சரியில்லை, ஏன்னா நாளைக்கு கண்ணித்தர இதனால கிழிஞ்சா அந்த பெண்ணுக்கு பாவம், அது வந்து ஒரு ஒரு கன்னி பெண் இல்லையன்னு ஒரு சந்தேகம் வரலாம் பையன் வீட்டுலன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க யாரும் பண்றது கிடையாது. இப்ப கல்வி திருமணத்துக்கு முந்தின்னு சொல்றப்ப நாங்க எப்படி பண்றது வந்து அது சாத்தியம் கிடையாது, சரியும் கிடையாது. சரி, வேணும்னா உள்ள இருக்கிற உறுப்புகள் ஓரளவுக்கு சரியா இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு அகைன் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பத்தாது, இச்ரோ சால்பிங்கோ கிராம்னு சொல்லிட்டு பெண்ணுடைய ஜன்ன உறுப்புல இருந்து ஒரு ஒரு பரிகரம் பயன்படுத்தி அல்ல ஒரு மை இன்ஜெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். அகைன் திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஜன உறுப்புல இருந்து போகக்கூடிய பரிகரம் தான் அது. இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னே பண்ண முடியாது. ஆகையினால தான் சொல்றேன் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் ரொம்ப வந்து கஷ்டம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் பண்றது விவாதிக்க கூடிய நிலைமை இருக்கு. நம்ம வந்து நோக்கம் திருப்பி நான் சொல்றேன், நீதிமன்ற நோக்கம் நல்லதுதான், அது பாராட்டக்கூடியதுதான். அதாவது தாங்களா ஒரு வாலண்டரியா கல்யாண திருமணத்துக்கு முந்தி போய் செக் பண்ணிக்கிட்டு பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம், பிரச்சனை இருந்தால் சரிப்படுத்த முடியுமா இல்லையான்னு அவங்க முடிவெடுத்து சரிப்படுத்திக்கலாம். அப்படி முடியலன்னா ஒரு நல்ல மனத்தன்மையோட கல்யாணத்துக்கு எதிர்பார்க்காம இருக்கலாம்.
இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பாலியல் துறை நிபுணராக சென்னையில பணியாற்றிட்டு வர்றீங்க டாக்டர். உங்க அனுபவத்துல இந்த பாலியல் தயார் நிலை இல்லை அப்படின்னு சொல்லி குடும்பங்கள் கணவன் மனைவி பிரியும் போக்கு அதிகரிச்சுட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா?
என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் அதிகமா அதிகரிக்கல இந்த காலத்துல, ஆனா கோர்ட்டுக்கு போறதுதான் அதிகரிச்சிருக்கு. ஒரு காலகட்டத்துல வந்து கஷ்டம் இருந்தாலும் வருத்தப்பட்டு அப்படியே நம்மளுடைய தலையெழுத்துன்னு சொல்லி சும்மாதான் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு வந்து இது பத்தி சங்கோச்சப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அதுக்கு அந்த சுகம் இந்த இடத்துல கிடைக்கலாம், மற்ற இடத்துக்கு போகலாம், இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம். அந்த ஓரளவுக்கு தைரியம் வந்திருக்கிறதுனால இப்ப பொதுவா நிறைய பேர் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் அங்க சொல்லுவாங்க, இன்சிடென்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குல்ல,
அதாவது பெண்களும் வந்து தங்களுடைய உடல் சுகத்திற்கு இந்த திருமணம் ஒத்து வரவில்லை என்றால் அடுத்த திருமணத்திற்கு தயாராகும் அந்த தைரியம் கூடி இருக்கு, அதனால அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்கன்னு சொல்றீங்க.
அதான் கரெக்ட்ங்க, நீங்க சொன்னது கரெக்ட். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து அந்த காலத்துல வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போற அளவுக்கு பொறுமை இருந்தது. ரெண்டாவது கோர்ட் வரைக்கும் போய் எதுக்கு குடும்பத்துக்கோ நம்மளுக்கோ கெட்ட பேர் வாங்கினாலும் ஒரு சங்கோச்சம் இருந்தது. இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய கண்டிஷனும் அவன் நினைக்கிறான் அந்த காலத்துல. இன்னைக்கு மருத்துவ ரீதியா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து எல்லா பிரச்சனையும் 95% வந்து அதை சரிப்படுத்திக்கலாம். அது இப்ப புரிஞ்சிருக்கிற நிலைமை அந்த காலத்துல இல்லாதனால அவங்க மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டாலும் இதை பத்தி பெருசா எடுத்துக்கல. இப்ப வந்து பொறுமையும் கிடையாது, ரெண்டாவது இதை பத்தி சங்கோஜமும் கிடையாது. இது வச்சு கோர்ட்டுக்கு போலாம்ன்ற ஒரு நிலைமையில இருக்காங்க ஜனங்க.
அப்படி இருக்கும் பொழுது காதல் திருமணம் அல்லது திருமணத்திற்கு முன்பே ஆணோ பெண்ணோ இது குறித்து பேசும் சூழல் உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
டெஃபினட்டா. ஏன்னா நம்ம பழைய இதுக்கு முந்தி இருக்கிற காலத்துடைய ஆசாரங்கள் அப்ப மாறி போயிருக்கு. ஏன்னா இப்ப சொல்றோம் வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜ்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாகவோ அல்லது சேட்டலைட் டெலிவிஷன் மூலமாகவோ எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியுது. ஆகனால அவங்க சிந்தனையில கொஞ்சம் சேஞ்ச் வந்து அவர் வெளியே வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க இப்போ. ஆகையினாலதான் நீங்க வந்து இப்போ திருமணத்துக்கு முந்தியோ செக்ஸ் ஈடுபடுறதோ இதை பத்தி பேசுறதோ நிறைய அதிகரிச்சிருக்கு.
அந்த அதிகரித்திருக்கும் அந்த போக்கு நீங்க வந்து பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமே ஆனாலும் கூட இது தொடர்பாக அந்த குறிப்பிட்ட மணப்பெண்ணோ மணமகனோ ஒருவருக்கொருவர் பேசி தங்களுடைய பயங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கிற அளவுக்கு அப்போவே வந்து அது வெளியில் வந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் கல்யாணம் ஆன பிறகு டைவர்ஸ் அப்படிங்கிற மன முறிவுக்கு போகாது இல்லையா? அந்த போக்கை ஊக்குவிப்பதற்கு ஏதாவது வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
பொதுவாக ஆங்கிலத்தில் ப்ரீ மேரிட்டல் செக்அப், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். அதாவது திருமணத்துக்கு முந்தையே உடல் ரீதியா செக் பண்ணிக்கலாம், ஆணோ பெண்ணோ தனித்தனியா கூட. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சந்தேகம் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது ஒரு டாக்டர் கிட்டயோ தெரபிஸ்ட் கிட்டயோ நேர்முகமா போய் அந்த சந்தேகத்துல கிளியர் பண்ணிக்கலாம். இது நல்லது. ஆனா இப்ப நீங்க சொல்லிருக்க பாருங்க இந்த டிவோர்ஸ் ரேட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் வந்து நான் கொஞ்சம் தப்பா இருக்கலாம், பட் 99% இதுதான் சரியா இருக்கலாம். ஒரு கோர்ட் வரைக்கும் கேஸுக்கு போயிருந்தா அது இந்த செக்ஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களும் சார்ந்து இருக்கு. மற்றபடி மன ரீதியா ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்தாலும் சரிப்படுத்துறதுக்கு மருத்துவருடைய கிளினிக் போகிறதோ மற்ற இடத்துக்கு போகிறதோ முயற்சி பண்ணுவாங்க தவிர கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. எப்ப ஒரு மன ரீதியா உறவு சரியில்லையோ, குடும்பத்தை மற்ற பட்சங்கள் இருக்கோ, அப்ப இந்த விஷயம் பெரிய விஷயமாய் மகா பெருங்கூதமாயி அவங்க கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு நடந்திருக்கு.
அப்போ இந்த பிரச்சனைக்கு, அதாவது இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கான தீர்வாக நீதிமன்றம் முன்வைத்திருக்கும் யோசனையில் தான் குறைபாடு இருக்கு, அது வந்து நடைமுறை சாத்தியமல்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது இந்த பிரச்சனைக்கு உங்களை போன்றவர்கள் கூறும் நடைமுறை சாத்தியமான நீண்ட கால தீர்வு என்ன?
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீதிமன்றமுடைய எண்ணம் நோக்கம் நல்லது, பாராட்டக்கூடியது, ஆனால் பிராக்டிக்கல் தான் மாறணும். இப்போ எதுவுமே சட்ட ரீதியாக சரியாக செய்ய முடியாது. ஏன்னா எடுத்துக்கோங்க, இந்த குடிப்பழக்கம் புரோபிஷனை கொண்டு வந்ததுனால அதை நிறுத்த முடியாது. நான் என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்போ வந்து இது வந்து சட்ட ரீதியாக ஒரு கட்டாயப்படுத்தாமல் பொது மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ், ஒரு ஒரு தெளிவு வர்றதுக்காக இது வந்து ஒரு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி, இப்போ நிறைய வந்து இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறப்பயோ, பொண்ணுக்கு பையனை வரன் பார்க்குறப்பயோ, இல்லை திருமணத்துக்கு இதை பண்ணி ஜாதகம் பார்க்கறதுக்கு பதிலாக முதல்ல இந்த மாதிரியெல்லாம் பார்த்தாங்க பார்த்து அவங்களா செக் பண்ணிக்கிட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் போகிற அளவுக்கு நம்ம அவங்க மனசை தயார் பண்ணணும். அதுக்கு நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம், கவுன்சிலிங் ப்ரோக்ராம் ஒரு நேரத்து கிடையாது, நாடு கூட வரவுந்தா நல்லது. அது அதுக்கு முதல்ல வந்து பாலிசி மேக்கர்ஸ், அதாவது இந்த பார்லமெண்ட் இருக்கிறவங்க, சட்டசபையில் இருக்கிறவங்க, மற்றபடி ஒரு சமுதாயத்தில் ஒரு 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 ஒப்பீனியன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணி, ஐயா இது வந்து கூச்சப்படுற விஷயம் கிடையாது, இது நீங்கள் நல்ல பண்ணால் நல்லது, இது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது, பாதிப்பு ஏற்படாது, தேவையில்லாத கோர்ட்டுக்கு போய் எல்லாருக்கும் மனசு கஷ்டம் எல்லாம் பார்த்துக்கலாம்ன்றது அந்த தெளிவை கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னும் 5-10 வருஷத்துல வந்து ஒரு 80% அவங்களா முதல்ல செக் பண்ணிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போகாம இருக்கலாம்.
இப்போ மேற்குலக நாடுகள்ல இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லாம இருக்கிறதுக்கும், இந்தியாவில இன்னமும் இது வந்து இவ்வளவு ஒரு நீதிமன்றம் வந்து தலையிட்டு ஒரு யோசனை சொல்ற அளவுக்கு போயிருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
வெளிநாட்டுலயும் இந்த மாதிரி கோர்ட்ல வந்து இந்த மாதிரி கேசுகள்லாம் போகுது, ஆனா செக்ஸ் பத்தி அங்க போய் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அந்த ஒரு சங்கோச்சம் கிடையாது அவங்களுக்கு. இங்கதான் அதை வச்சு வர்றதுனால பிரச்சனை. ஏற்கனவே சொல்லிருக்கேன், மன ரீதியா உறவு சரியில்லைன்னா, ரெண்டு குடும்பத்தினால மற்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இந்த விஷயம் பெருசாகி பெரும்பூதமாயி இதுதான் முதல்ல குற்றம் சாட்டாங்க, ஆண்மை இல்லை பெண்மை இல்லைன்ட்டு. ஆக்சுவல் ரீசன் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் தான் இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், நிறைய 33 வருஷ ஸ்பெஷாலிட்டி செக்ஷுவாலிட்டி ப்ராக்டிஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த செக்ஸ் பாலியல் பிரச்சனை இருக்குது அது ஒன்று ஒரே காரணம்னு போனவங்க ரொம்ப கம்மி. யூஸ்வல்லா மற்ற காரணம் தான் இருக்கு. உடல் ரீதியான மன ரீதியான அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லபடி இருந்து ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாலியல் பிரச்சனை இருந்தாலும் அதை சரிப்படுத்திக்கலாமன்னு சொல்லி ஒரு மருத்துவன் கிட்ட அருகிறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்றதோ வந்து அவன் பண்றாங்க அவங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளாக எந்த விஷயத்துமே எல்லாம் உரிமைகள் உரிமைகள் உரிமைகள்னு சொல்றாங்க. அது எடுத்தாலும் ஹியூமன் ரைட்ஸா இருக்கட்டும், செக்ஷுவல் ரைட்ஸா இருக்கட்டும், எது இருந்தாலும் அது தப்புன்னு நான் சொல்லுவார்ல. ஆனா நான் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், ஒவ்வொரு உரிமையும் சார்ந்து ஒரு பொறுப்புன்னு இருக்கு. இட் இஸ் மேண்டேட்டட் தட் எவ்ரி ரைட் ஹேஸ் டு கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்துட்டு தன்னுடைய பொறுப்புகள் மறந்துட்டு அது உரிமைகள் கிட்டதான் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. கோர்ட்டுக்கும் போக வேண்டிய நிலைமை ஏற்படுத்திக்கிட்டு.
இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை உளவியல் ரீதியா மனசளவுல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போலனாலும் கூட, ஒரு ஆணோ பெண்ணோ கணவனே மனைவியே ஆனாலும் கூட அவங்களால வந்து பாலியல் ரீதியா இயங்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிற போது, இந்த திருமணத்திற்கு முன்பான உடல் பரிசோதனை மட்டுமே வந்து ஒரு நிரந்தர தீர்வு அல்லது உறுதியான உடல் உறவை வந்து உறுதி செய்ய முடியுமா திருமண உறவுல?
கண்டிப்பா கிடையாது. ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஓரணை தாழ்க்கையாளர் ஒருத்தர் இருக்கலாம், நீங்க உடல் ரீதியாக லேபரட்டரி ரீதியாக என்ன பரீட்சை பண்ணாலும் எல்லாம் சரியா வரலாம். ஆனா அது வச்சு இப்ப இந்த ஆணுக்கு வந்து திறமையேக்கு பொட்டன்ட்னு சொன்னா நாளைக்கு திருமணத்தினால ஈடுபட முடியாது. காரணம் என்னன்னா, எந்த விதமான இப்ப எந்த பெண்ணை பார்த்தாலும் அதுக்கு செக்ஸ் உணர்ச்சி வராது. அப்ப எப்படி நம்ம சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய வந்து சரின்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம சில மன ரீதியான பிரச்சனை இருக்கு, ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர், சைக்கோசிஸ் மற்ற போன்ற பெரிய பெரிய இது, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எந்த சைக்கியாட்ரிக் பரீட்சை நீங்க பண்ணாலும் அதெல்லாம் வந்து ஒரு கைட்லைன் தான், ஒரு வழிகாட்டி தான், தவிர உறுதியாக இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைமல பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க மன ரீதியான பிரச்சனையும் விட்டுடுங்க, உடம்பு ரீதியான பிரச்சனையும் தனியா வச்சிடுங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கட்டாயப்படுத்தி பெற்றோர்கள் ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணத்துல உட்கார வச்சிடுறாங்க. அந்த பெண்ணுக்கு இந்த கல்யாணத்தின் மேலேயே ஆசை இல்லை, இல்ல இந்த பெண்ணு மேல ஆசை இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்தின் மேலேயே ஆசை இல்லாம இருக்கலாம். ஏன்னா என்ன படிச்சு என்ன வேலை செய்யணும் எல்லா ஜாப்ல இருக்கணும்னு ஆசைப்படுற பெண்ணுக்கு நீ வயசு வந்தேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை உட்கார வச்சிடுறாங்க. அல்லது தனக்கு விருப்பம் இல்லாத ஆணை வந்து ஹஸ்பண்டா ஏத்துக்கோன்னு சொல்லி ஏன்னா நம்ம ஜாதி அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நிலைமையில நீ எல்லாம் டெஸ்ட் பண்ணாலும் நார்மல் தான் இருக்கும், ஆனா மனசுல மற்றவங்க மேல ஆசை இல்லாதனால டெஃபினட்டா அவங்களால சேர்த்து ஈடுபட முடியாம போகலாம். இதெல்லாம் எந்த மருத்துவர் வந்து எந்த விதமான பரிசோதனையால சொல்ல முடியும், இதெல்லாம் முடியாது. ஆகினால்தான் நான் சொல்றேன் இது வந்து நோக்கம் நல்லது ஆனா பிராக்டிக்கல் கிடையாது.
இன்னொரு யோசனை சிலரால் என்ன முன்வைக்கப்படுதுன்னா, காதல் திருமணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க காதலிக்கும் பொழுதே பரஸ்பர புரிதல் உடல் ரீதியானதும் உள்ள ரீதியானது புரிதலும் அதிகரிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய உள ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை சரின்னு நினைக்கிறீங்களா?
அதாவது நீங்க காதல் அந்த வார்த்தை சொல்றதுனால நான் சொல்றேன் வந்து நிறைய காதல் திருமணம் வந்து காதல் திருமணமே கிடையாது. ஆங்கிலத்துல வந்து ஒரு இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல சந்திச்சேன், எனக்கு கண்ணுக்கு அழகா தோணுச்சு, ரெண்டு பேரும் ஒன்னா பழகினா ஒரு ஹோட்டலுக்கு போனோம், அது வந்து காதல் கிடையாது. காதல் வந்து நாலு போக போக ஒருத்தரோத்த மனசு புரிஞ்சுக்கிட்டு ஏற்படக்கூடியது தான் காதல். வந்து வெறும் தெரியாம வந்து இவங்க இன்ஃபேச்சுவேஷன் ஸ்டேஜ்லயே இதை காதல் நினைச்சுக்கிறாங்க. ஆகையினால்தான் நான் கண்டிக்கிறேன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஒண்ணுமே கிடையாது, லவ் ஆஃப்டர் மெனி சைட்ஸ் தான் நான் சொல்ல முடியும். வந்து ரெண்டாவது வந்து வெளிநாட்டுல முக்கியமா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து டேட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பழகி அதுல உடல் ரீதியாக ஈடுபடலாம் படாமோட இருக்கலாம். மாதிரி இப்ப போறப்போ ஒரு 50% 60% வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இது நம்ம பார்ட்னருக்கு சூட்டபுல்லா, நமக்கு இந்த பார்ட்னர் இல்லையா இல்லையான்னு சொல்லிட்டு அது வச்சு அதுக்கு பிறகு அவங்க முடிவுக்கு வரலாம். ஆனா அதுல கூட பர்ஃபெக்ஷன் கிடையாது, இப்ப ஸ்கூல் ப்ரூஃப்னஸ் கிடையாது. காரணம் என்னன்னா பொதுவாக டேட்டிங்ல வந்து அவங்க ஒரு நிஜமான ஒரு செயல்பாடு இருக்காது. ஒரு புட்டான் சொல்றோம், அதாவது பார்ட்னரை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு கவுக்கிறதுக்காக நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்குவாங்க. அங்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் திருமணம் பண்றதே ஒரு கேம்பிள். ஏன்னா யாருமே உறுதியா டெஃபினட்டா இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆகையினால தான் ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷ் ஆங்கிலத்துல வந்து தெர் இஸ் நத்திங் கால் அ சக்சஸ்ஃபுல் மேரேஜ் ஐதர் அஸ் அ மேரேஜ் இஸ் அ சக்சீடிங் ஆர் ஃபெயிலிங். அது எதுனால சக்சீட் ஆகுது ஃபெயிலிங்கிறத வந்து அந்த தம்பதிகள் பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க.